الحمد لله، الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد، ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين، اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون.
صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنكم سترون أثرا. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து பரிபாலித்திருக்கிறார்கள் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகிற்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஊத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போதும் எல்லா இடைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல் குர்ஆன் என்று சொல்கிற வேதத்தை கடைசி வேதமாக, கியாமத்துடைய நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக, ஒரு நூலாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அடையாளப்படுத்துகிறான், அறிமுகப்படுத்துகிறான். இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல படிப்பினைகளையும் பல உதாரணங்களையும் பல சம்பவங்களையும் இந்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் வெறும் 25 நபிமார்களுடைய வாழ்க்கை சுருக்கத்தை, வரலாற்றை அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று நபிமார்கள் அல்லாமல் சாதாரண மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். வெறும் நபிமார்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை, வழிகாட்டல்களை, சம்பவங்களை மாத்திரம் கூறுகிற ஒரு வேதம் அல்ல குர்ஆன். மாறாக நபிமார்கள் அல்லாத சாதாரண மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் வாழ்கிற காலத்தில் கணக்கெடுக்கப்படாத சாதாரண பாமர மக்கள், அவர்களை பற்றியும் அன்புறவாக பேசியிருக்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நபிமார்கள் 25 பேர்களைத்தான் குர்ஆன் பேசியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பறவைகள், மிருகங்கள், உயிரினங்கள் இவைகளை பற்றியும் அல் குர்ஆன் நபிமார்களை விட அதிகமாக பேசியிருக்கிறது. 25 நபிமார்களுடைய பெயர்கள் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 6வது ஒரு அறிவு கொடுக்கப்படாத சாதாரண பிராணி, அது மானாக இருக்கலாம், தேனியாக இருக்கலாம், எங்களுடைய கண் பார்வைக்கு விளங்காத எறும்பாக இருக்கலாம், சிறந்தியாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், ஒட்டகமாக இருக்கலாம், இப்படியாக 28 பிராணிகளை பற்றி, உயிரினங்களை பற்றி, மனிதன் அல்லாத ஜீவராசிகளை பற்றியும் அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. இனியமான சகோதரர்கள், அதே போன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் நாம் எல்லோரும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் அதிகமாக நாங்கள் ஓதுகிற, நாம் நம்மில் பலர் மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது, சூரா யாசின். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூரா யாசின் என்றாலே நாங்கள் நினைப்பது அது மையத்து வீழ்த்தி ஓதப்பட வேண்டிய ஒரு சூரா. அது ஒரு சோதனை வரும்போது ஓதப்படக்கூடிய ஒரு சூரா. கடன் கொள்ளையில் ஒரு மனிதன் மாட்டிக்கொள்கிற போது ஓதக்கூடிய சூரா. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, சூரா யாசின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உயிர் அவசியம். ஒரு மனிதனுடைய பொறுமதி அவன் உயிரோடு இருக்கிற போது, உயிர் இருக்கின்ற போது அவன் ஒரு மனிதன், அவன் ஒரு வியாபாரி, அவன் ஒரு அறிவாளி, அவன் ஒரு ஆட்சியாளன். உயிர் போய்விட்டால் அவன் பிணம், அவன் மரணித்தவனாக கருதப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசினுக்கு பெயர் வைத்தார்கள் கல்புல் குர்ஆன், குர்ஆனுடைய இருதயம். ஒரு வாகனத்துடைய இன்ஜினை போல குர்ஆனுடைய இருதயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசினை பற்றி சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சூரா யாசினில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறார்? நாங்கள் ஓதுகிறோம் சூரா யாசினில் அல்லாஹ் சொல்கிறான், லியுன்ذிர மன் கான ஹய்யா. சூரா யாசினை ஓதி படிப்பினை பெற வேண்டியது உயிரோடு வாழக்கூடியவர்கள். வெறுமனே மரணித்தவர்களுக்கு சொந்தமான சூரா அல்ல, மரண வீடுகளில் மாத்திரம் ஓதப்பட வேண்டிய சூரா அல்ல, அல்லது கபிரஸ்தானங்களில் மாத்திரம் ஓதப்பட வேண்டிய சூரா அல்ல யாசின். யாசினிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் உயிரோடு வாழ்கிறார்களோ, உயிருள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதுதான் குர்ஆனுடைய ஆயத்துக்களுடைய நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், நாம் எல்லோரும் மரணம் செய்து வைத்திருக்கிறோம், ஓதுகிறோம், தவறு கிடையாது. குர்ஆனுடைய இருதயம், ஆனால் அந்த சூரா யாரை பற்றி பேசுகிறது? கண்ணியமான சகோதரர்களே, சூரா யாசின், அந்த யாசினுடைய சூராவில் அல்லாஹ் நபிகளை நபிகளால் செல்லலாக அழகி வந்தெல்லாம் அவர்களை பார்த்துச் சொல்கிறான், நபியே, நீங்கள் ஒரு கிராமவாசிகளை பற்றி, ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி உங்களுடைய சமுதாயத்திற்கு நீங்கள் சொல்லி காட்ட வேண்டும். அவர்களுடைய உதாரணத்தை, படிப்பினையை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விடயங்களை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், ஓடி காட்டுங்கள் என்று அந்த சூரா யாசினில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கிராமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான், ஒரு கதை சொல்கிறான், உலகத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதுதான் அந்தாஹியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு
அல்லாஹு தஆலா மூன்று நபிமார்களை அனுப்புகிறார். மூன்று நபிமார்களையும் அந்த கிராம மக்கள் பரிகாசம் செய்கிறார்கள், இஸ்லாத்துடைய போதனைகளை அவமதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களை அவர்கள் இன்பிக்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எந்த சமூகம் சூரா யாசின் நமக்கு சொல்லி தருகிறது, எந்த சமூகம் இஸ்லாமிய போதனைகளை, ரசூல்மார்களை, அல்லாஹ்வுடைய போதனைகளை பரிகாசம் செய்வார்களோ, ஏளனமாக கருதுவார்களோ, இழிவுபடுத்துவார்களோ, அந்த சமுதாயத்தை வரலாற்றில் அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறார். நபிமார்களை கொலை செய்த சமூகம் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதங்களை, வேதங்களுடைய போதனைகளை கேவலப்படுத்திய சமுதாயம் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரிகளே, அந்தாக்கியா வாசிகள் மூன்று நபிமார்களையும் பரிகாசம் செய்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். இறுதியாக அந்த மூன்று நபிமார்களையும் கொலை செய்ய வேண்டும் என்று மூன்று நபிமார்களையும் கொலை செய்வதற்காக அந்த கிராம மக்கள் தயாராகி விடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை அல்லாஹ் மிகவும் ஆழமாக பேசவில்லை. அந்த கிராமத்தை பற்றி சாதாரணமாக பேசிவிட்டு அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு வயோதிபர், 72 வயது அவருக்கு, சாதாரண ஒரு வயோதிபர், கரம் குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. கண்ணியமான சகோதரர்களே, இவரை அந்த ஊர் மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, மின் அஃசல் மதீனா, ஊருக்கு வெளியே அவர் வாழ்கிறார், ஊர் மக்கள் அவரை சேர்ப்பது கிடையாது. அவர் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, பறவைகளை மரங்களை அறுத்து தரபாடங்களை செய்து வாழ்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. கண்ணியமான சகோதரர்களே, அவர் வாழ்கிற போது அவர் நினைக்கவில்லை என்னை பற்றி குர்ஆன் பேசும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் சூரா யாசினில் என்னை பற்றி அல்லாஹ் உலகத்துக்கு சொல்லுவார் என்று அந்த நபர் நினைக்கவில்லை. ஈசா நபியுடைய காலத்துக்கு பின்னால் வாழ்ந்தவர். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஈசா நபியுடைய அந்த காலத்தோடு வாழ்ந்த அந்த நபர் குர்ஆன் சொல்கிறது, அந்த கிராம மக்கள், அந்த ஊர்வாசிகள் நபிமார்களை கொலை செய்வதற்காக தயாராகி விடுகிறார்கள். இந்த நேரத்திலே அந்த அந்த மனிதர், 72 வயது முதியவர், வயோதிபர், கரம் குஷ்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவர், சாதாரண கூலி தொழிலாளி. கண்ணியமான சகோதரிகளே, அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நபிமார்கள் அவருக்கு துஆ செய்கிறார்கள், உங்களுடைய கரம் குஷ்ட நோய் கோமாக வேண்டும், அவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார். இப்போது அந்த ஊரில் அவர் மாத்திரம் அல்லாஹ்வை ஏற்ற ஒரு விசுவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஊர் மக்கள் நபிமார்களை கொலை செய்வதற்காக தயாராகிறார்கள். இப்போது அந்த ஹபீபு நஜ்ஜார் பார்க்கிறார், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், என்னை அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் என்ற சுயநலத்தோடு அவர் வாழாமல் என்ன செய்கிறார், ஓடி வருகிறார். எந்த ஊர் மக்கள், கிராமவாசிகள் தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்களோ அந்த ஊர் அழிய போகிறது. ஏன், நபிமார்களை கொண்டவர்களை அல்லாஹ் உடனடியாக அழித்து விடுவான், நபிமார்களை பரிகாசம் செய்பவர்களை அல்லாஹ் அழித்து விடுவான். இது வரலாறு குர்ஆன் சொல்கிற விடயம். இப்போது பார்க்கிறார், ஊருடைய சிறுவர்கள், பெண்கள், வயோதிகர்கள் எல்லோரும் அழிய போகிறார்கள். அல்லாஹ்வுடைய அதாம் அந்த ஊருக்கு வரப்போகிறது. ஓடோடி வருகிறார்.
ஒட்டகமும்
கிடையாது, கழுதையும் கிடையாது, வயோதிபர் ஓடி வருகிறார்.
ஓடி வந்து தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார், சமூக பற்றை வெளிப்படுத்துகிறார்,
பொதுநல உணர்வை வெளிப்படுத்துகிறார், சமூக அக்கறையை வெளிப்படுத்துகிறார். சமூகம் என்னை ஒதுக்கினாலும் பரவாயில்லை, இந்த சமூகம் அழிந்துவிடக் கூடாது என்ற பொதுநல உணர்வோடு ஓடி வருகிறார். ஓடி வருகிறார். அல்லாஹ் வர்ணிக்கிறான், அவருடைய கதையை நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கட்டுக்கதை அல்ல, அல்லாஹ் சொல்கிற சம்பவம்.
சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்கிறார், ஓடி வருகிறார் என்று சொல்கிறார், கால் யா கௌம் இத்தபிஉல் முர்சலீன், என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே, எந்த சமூகம் அவர் நோயாளி என்று அவரை ஊரை விட்டு அகற்றியதோ துரத்தியதோ அந்த சமுதாயத்தை பார்த்து அந்த நபர் சொல்கிறார், யா கௌம் என்னுடைய சமூகமே, இத்தபிஉல் முர்சலீன், ரசூல்மார்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூல்மார்களை பின்பற்றுங்கள், ஆமல் குமி ரப்பிக்கும் தன் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சொல்கிற புத்திமதிகளை கேட்டு இந்த நபிமார்களை விட்டுவிடுங்கள், இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர்களை கொலை செய்து விடாதீர்கள் என்று அந்த சமுதாயத்தை பார்த்து புத்திமதி சொல்கிறார். அவருடைய வார்த்தை யா கௌம் என்ற என்னுடைய சமூகம் என்ற அந்த வார்த்தையின் மூலம் சமூக பற்றை, சமூக அக்கறையை, பொது நலனை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மக்கள் என்ன செய்தார்கள்?
நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமூகம் சாதாரண கரம்புஷ்ட நோயாளியை, சாதாரண கூலி தொழிலாளியை, சாதாரண 22 வயது முதியவரை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய பேச்சை கேட்கவில்லை, அந்த ரசூல்மார்களையும் கொலை செய்கிறார்கள். இந்த ஹபீபு நஜ்ஜார் அந்த நபருடைய பெயரை குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் சொல்லுகிறார் ரஜுலுன், அவர் ஒரு மனிதர், அவருடைய பெயரை குர்ஆன் சொல்லவில்லை, சாதாரண ஒரு மனிதர். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், அவருடைய பெயர் ஹபீப், ஹபீபு நஜ்ஜார். நஜ்ஜார் என்றால் படக வேலையில் மரங்களை அறுத்து தலபாடங்களை செய்யக்கூடியவர் ஹபீப். கனிமான சகோதரர்களே, ரசூல்மார்களை கொலை செய்து விடுகிறார்கள். ஹபீபு நஜ்ஜாரை அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏறி மிதிக்கிறார்கள். கனிமான சகோதரர்களே, அவருடைய குடல் வாயால் வர ஆரம்பிக்கிறது,
இரண்டாக பிரிக்கப்படுகிறார் ஹபீபு நஜ்ஜார்.
கண்ணியமான சகோதரர்களே, மரணித்தவர்கள் கபருக்கு சென்றதன் பின்பு கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டதன் பின்புதான் எல்லோருக்கும் சோர்க்கம். ஆனா ஹபீபு நஜ்ஜார் குர்ஆன் சொல்கிறது,
அவருடைய அந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருந்த அக்கறை, கருத்தனை, சமூக பற்று, சமூக உறவு, பொதுநல சிந்தனை.
கண்ணியமான சகோதரர்களே, எந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தாரோ அந்த சமூகம் அவரை கொலை செய்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான்,
அவர் மரணித்தவுடன் கொலை செய்யப்பட்டவுடன் நாங்கள் அவருக்கு சொன்னோம், உதுகுனில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் சென்று விடுங்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் இவர் நோன்பு பிடிக்கவும் இல்லை, ஜகாத் கொடுக்கவும் இல்லை, ஹஜ்ஜி செய்யவும் இல்லை, ஒரு நேர தொழுகை கூட தொடவில்லை, 72 வருடம் முஸ்லிமாக இறை நிராகரிப்பாளராக வாழ்ந்த ஒருவர் சமூக பற்றை வெளிப்படுத்துகிறார்.
எனக்கு கிடைத்த ஹிதாயத் நேர்வழி இஸ்லாம் இந்த ஊர் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நபிமார்களை இவர்கள் கொலை செய்தால் இவர்கள் அழிக்கப்படுவார்கள், இந்த ஊர் அழிந்துவிடும். ஊருடைய நலனை கருதி சமுதாயத்திற்கு பாடுபட்ட புத்திமதிகளை சொன்ன, சமுதாயத்தை வழிநடாத்திய ஒரு மனிதனை அந்த சமூகம் கொலை செய்து விடுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அவரை அந்த சமூகம் கொலை செய்தவுடன் நீங்கள் சோர்க்கத்துக்கு சென்று விடுங்கள். எந்த அமலும் செய்யவில்லை, சமூக பற்றின் காரணத்தினால், சமூகத்தின் மீது வைத்திருந்த அக்கறையின் காரணத்தினால், சமூகத்திற்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நீயத்தின் காரணத்தினால், ஒரு செயலின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை பார்த்து சொல்கிறான், உதுகுனில் ஜன்னா, ஹபீபு நஜ்ஜார், நீங்கள் சொர்க்கம் சென்று விடுங்கள்.
கண்ணியமான சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு உண்மையான ஒரு விசுவாசி, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் சுயநலம் இருக்காது.
ஈமானும் சுயநலமும் ஒரு மொமினுடைய உள்ளத்தில் இருக்காது. ஈமான் என்றாலே பொதுநல உணர்வு,
சமூகத்துக்காக வாழ்வது, சமூகத்துக்காக அழுவது, சமூகத்துக்காக உழைப்பது, பொதுநல உணர்வோடு செயல்படுவது. ஹபீபு நஜ்ஜாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உதுகுனில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் சென்று விடுங்கள். கண்ணியமான சகோதரர்களே,
இப்போது சுவர்க்கம் சென்ற ஹபீபு நஜ்ஜார் அவருடைய இன்னும் சமூகத்தின் மீது வைத்திருந்த அக்கறையை அவர் வெளிப்படுத்தார்.
என்ன சொல்கிறார்?
நாங்கள் யாத்திரை ஓடக்கூடியவர்கள் என்று நாங்கள் மரணித்தால் எங்களுடைய ஜனாதாக்களை வைத்து ஓதப்படுகின்றவர் கூறா, எங்களை நினைத்து எங்களுடைய பிள்ளைகள் ஓதி அதிகம் செய்கின்றவர் சூரா யாரை பற்றி பேசுகிறது? அந்த சூராவுடைய கதாநாயகர் யார்? சாதாரண ஒரு நோயாளி, ஒரு வயோதிபர், ஒரு கூலி தொழிலாளி.
என்ன செய்தார்?
மரணிப்பதற்கு முன்னாலும் யார் கவும், என்னுடைய சமூகம், என்னுடைய ஊர் மக்கள், என்னுடைய கிராமவாசிகள் என்று சமூகத்தை நினைத்தார், அழுதார், சமூகத்துக்காக குரல் கொடுத்தார், சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சமூகத்திற்கு புத்திமதிகளை சொன்னார். சமூகம் அவரை அடித்து விடுகிறார்கள், கொலை செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் சுவர்க்கம் செல்லுங்கள், சுவர்க்கத்துக்கு நுழையுங்கள். அவர் சொல்கிறார், எனக்கு இரண்டு பாக்கியங்களை நீ தந்திருக்கிறாய். சூரா யாசீன் சொல்கிறது, குர்ஆனை புரட்டி பாருங்கள், விளக்கத்தை பாருங்கள், குடும்பத்தினரிடத்தில் சென்று விளக்கங்களை படியுங்கள். சகோதரர்களே, அவர் சொல்கிறார், அல்லாஹ்
72 வருடங்களாக இணை வைத்த நான், ஷிர்கில் இருந்த நான், முஸ்லிக்காக இருந்த நான், சமூகத்திற்காக நான் பாடுபட்டேன், சமூகத்திற்காக குரல் கொடுத்தேன், அவர்கள் என்னை கொண்டு விட்டார்கள், அல்லாஹ் என்னை சுவர்க்கத்திற்கு போக சொல்லிவிட்டான். முதலாவது எனக்கு கிடைத்த பாக்கியம், நான் சுவர்க்கவாதியாக மாறிவிட்டேன். இரண்டாவது சொல்கிறார்,
72 வருடங்களாக நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்.
மூன்றாவது சொல்கிறார், வஜஅலனி மினல் முக்ரமீன்,
அல்லாஹ் என்னை வெளியப்படுத்தி விட்டான். 72 வருடங்களாக ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவன், என்னை யாரும் மதிக்கவில்லை, என்னை யாரும் கணக்கெடுக்கவில்லை, நான் ஒதுக்கப்பட்ட ஒருவனாக வாழ்ந்தேன். மினல் முக்ரமீன், இப்போது அல்லாஹ் கண்ணியப்படுத்தப்பட்ட கண்ணியவான்களில் ஒருவனாக அல்லாஹ் என்னை மாற்றிவிட்டான் என்று சொல்லிவிட்டு
என்ன சொல்கிறார்,
எனக்கு கிடைத்த இந்த வெகுமதிகள், பாக்கியங்கள், இந்த சுவர்க்கம், இந்த கண்ணியம், இந்த அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்னுடைய சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டும். அங்கும் சுவர்க்கம் சென்றதன் பின்பும் எந்த சமூகம் அவர்களை அழித்தார்களோ, கொலை செய்தார்களோ, அவரை கேவலப்படுத்தினார்களோ, அந்த சமூகத்தை நினைத்து சுவர்க்கம் சென்றதன் பின்பும் ஹபீபும் நஜ்ஜார் கவலைப்படுகிறார்,
என்னுடைய சமூகத்துக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும்,
என்னுடைய உம்மத்துக்கும் இந்த ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், என்னுடைய உம்மத்துக்கும் இந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், என்னுடைய உம்மத்துக்கும் இந்த மக்பிரத்து கிடைக்க வேண்டும். மரணித்ததன் பின்பு, சுவனம் சென்றதன் பின்பு சமூகத்தை நினைத்து அழுகிறார், சமூகம் பற்றி வெளிப்படுத்துகிறார் ஹபீபுல் நஜ்ஜார். அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களில் அவருக்கு நடந்த அந்த அநியாயங்களை, அந்த சம்பவங்களை, அந்த கிராம அந்தாசியாவாசிகள் செய்த அநியாயங்களை அல்லாஹ் பேசிவிட்டு இறுதியாக இன் கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதா ஃபைதாஹும் காமிதூன், நபிமார்களை கொலை செய்து விட்டார்கள்.
சமூக அக்கறையோடு, பொதுநல உணர்வோடு வாழ்ந்த ஒரு இறை நேசரை அந்த சமூகம் கொலை செய்து விட்டார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், காலத்தில் அநியாயத்தின் முடிவு அழிவு என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆட்சியாளர்களை, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் பதவியை கொடுத்துத்தான் அழித்திருக்கிறான், பதவியை பறித்து கேவலப்படுத்தியிருக்கிறான். ஒரு அநியாயக்காரனை அல்லாஹ் அழிக்க நினைத்தான், அது ஒரு நபர் அல்ல, ஒரு கிராமமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம். சூரா யாசீன் சொல்லி தருகிறது, ஐத நபி அவர்கள் சொன்னார்கள், கல்புல் குர்ஆன், ஒரு குர்ஆனுடைய உள்ளம். அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் பலத்தையும் செல்வத்தையும் ஆட்சியையும் பலங்களையும் கொடுத்துத்தான் அழித்திருக்கிறான். ஆட்சியை பறித்து கேவலப்படுத்துவான் உலகத்திலே. ஒரு அநியாயக்காரனை அல்லாஹ் அழிக்க நாடினால், நபி அவர்கள் கூட சொன்னார்கள், அநியாயக்காரனை அநியாயம் செய்வதற்கு அல்லாஹ் விட்டுக்கொண்டே இருப்பான், அநியாயம் செய்து கொண்டே இருப்பான். அந்த அநியாயக்காரனை அல்லாஹ் பிடித்தான் என்றால் அல்லாஹ் அவனை விட மாட்டான், கொடுத்து அந்த மக்களுக்கு அதிகாரங்களையும் ஆட்சிகளையும் அல்லாஹ் கொடுத்து
அவர்களை அந்நியாயக்காரர்களாக அவர்கள் மாறும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இறுதியாக சொல்கிறான், இன் காலத்தில்
அவர்களை நாங்கள் ஒரு சப்தம் அணுகுண்டுகளை அல்லாஹ் கொண்டு வரவில்லை அந்த ஊரை அழிப்பதற்கு. அல்லாஹ்
சொல்றான்,
ஜிப்ரீல் அந்த ஜிப்ரீல் ஒரு சப்தத்தை போடுகிறார். மரங்களை வெட்டினால் நீளமான உயரமான பிரம்மாண்டமான ஈச்சம்பழ மரங்களை ஒரே அடியாக வெட்டினால் எப்படி அவைகள் பூமியில் தாழ்ந்து விடுவோ அதே போன்று அந்த கிராம மக்கள் அந்தாக்கியா வாசிகள் வெட்டி போடப்பட்ட தாய்க்கப்பட்ட ஈச்சம்பழ மர குத்திகளை போன்று அழிக்கப்பட்டார்கள் என்று அந்த சம்பவத்தை அவனால் அறிவிக்கிறான்.
அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், அல்லாஹை நம்பியவர், மறுமையை நம்பியவர், அல்லாஹுடைய ஏற்பாட்டை நம்பியவர் பொதுநல உடன்போடு வாழ வேண்டும், சமூக பற்றோடு வாழ வேண்டும், சமூக அக்கறையோடு வாழ வேண்டும். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்கிற போது சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உலகத்தில் நீங்கள் காண்பதே
யாரை கண்டாலும் அவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். நான் எனது சொல்லுகிற எனது மார்க்கம் எனது வாதம்
என்னுடைய 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 என்று தன்னை மாத்திரம் நினைத்து தன்னுடைய விடயங்களில் மாத்திரம் அக்கறை கருத்தனை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர் இறுதியாக ஏற்றிக் கொள்கிறேன்,
குர்ஆன் மூன்று வார்த்தைகளை குர்ஆன் இருக்கிறது. மூன்று வார்த்தைகளை சொன்னவர்களை குர்ஆன் சொல்கிறது, அவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். முதலாவது நான் என்று வாழ்ந்தவர்கள், நாம் என்று இல்லாமல் நான் என்று வாழ்ந்தவர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இறை நேசனாக அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தவன் இப்லீஸ் எப்போதும் அன கைரும் மின், நான் தான் சிறந்தவன், நான் தான் அறிவாளி, நான் தான் உயர்ந்தவன், நான் தான் பெரியவன் என்று நான் என்று சொல்ல ஆரம்பித்தானோ அல்லாஹ் சொல்கிறான், இந்நாளைக்குரிய நாள் வரைக்கும் என்னுடைய சாபம் உனக்கு கிடைக்கும். நான் என்று சொன்ன இப்லீஸை அல்லாஹ் சபித்தான். எனவே நான் என்ற வார்த்தையை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, நாம் என்று வாழ்வோம். இரண்டாவது என்னிடம் அறிவு இருக்கிறது, என்னிடம் ஆட்சி இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது என்று என்னிடம் என்று சொல்கிறார்களோ
அவர்களையும் அல்லாஹ் அழைத்திருக்கிறான்.
உலகத்தை ஆண்ட செல்வந்தன் காரும் சொன்னால், ஆட்சியாளர் சொன்னால் என்ன, இந்த ஆட்சியும் இந்த செல்வமும் இந்த அதிகாரமும் அல்லாஹ் தந்ததல்ல, நான் என்னிடத்தில் இருக்கின்ற திறமையினால் ஆற்றலினால் நான் சம்பாதித்தது, நான் ஏற்படுத்திய ஆட்சி என்னிடத்தில் ஆட்சி இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்று என்னிடம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான்,
அவனையும் அவனுடைய வீட்டையும் நாங்கள் பூமியோடு பூமியாக அவனை நாங்கள் பூமிக்குள்ளால் சுழி வாங்கிக் கொண்டோம் என்று குர்ஆன் சொல்கிறது.
நான் என்பதையும் அல்லாஹ் வருகிறான், நான் என்று சுயநலத்தோடு வாழ்ந்தவர்களை அல்லாஹ் அளித்திருக்கிறான். என்னிடம் என்று வாழ்ந்த காரூனை அழித்து குர்ஆனில் அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மூன்றாவது எனக்குத்தான் என்று ஃபிரௌன் சொன்னான், அலைதலி முல்கு மிஸ்ர், எகிப்துடைய ஆட்சி எனக்குத்தான், நைல் நதி எனக்குத்தான், இந்த கடல் எனக்குத்தான், இந்த வானம் எனக்குத்தான் என்று சொன்னான். அங்குக்குரிய சகோதரர்களே, எந்த நைல் நதியை எந்த கடலை எனக்கு என்று சொன்னானோ அதே கடலின் மூலம் அல்லாஹ் அவளை அழைத்தான். எனவே நாம் என்று வாழ்வோம், சமூகத்திற்காக வாழ்வோம், சமூகத்தை நினைத்து அழுவோம், சமூகத்துக்காக துவா செய்வோம், ஏதோ ஒரு நல்ல விடயத்தை சமூகத்துக்கு செய்துவிட்டு முக்காகுவோம், எங்களை நினைத்து அழுந்தோர் சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்கிவிட்டு முக்காகுவோம், நாம் என்ற உணர்வோடு பொதுநல சிந்தனையோடு சமூக அக்கறையோடு வாழப்படுவோம் என்பதைத்தான் சூரா யாசின் நமக்கு மிக தெளிவாக முன்வைக்கிறது. எனவே வெள்ள நாயன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சமூகத்துக்காக, சமூகத்தை நினைத்து சமூகத்துடைய இதயத்துக்காக, நேர்வழிக்காக, வழிகாட்டலுக்காக, வெற்றிக்காக உழைத்து சமூகப்பட்டோடு வாழ்கின்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யார் எங்களுடைய மாதாக்கள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யார் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உடைத்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய சமுதாயமாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.